நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வானொலி நிகழ்ச்சியை ஆவலாய் கேட்க காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதம் 139:23.
மற்றொன்றையும் காணாமலே தோஷமோடு சேர்ந்தன துரத்திடால் சேர்ந்தன அடைக்கலம் அடைக்கலமே கேசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே கரணம் போலவே பட்டுப்பட பாவமதில் மயங்கி உறங்கினேன் கெட்டவனை போவன கூறினும் நியாயமே கிட்டி வந்தலரும் ஏழை கெஞ்சுதல் கேளையனே அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலம் காயம் துன்புறும் எனது மனம் சஞ்ச கலம் மகத்திடும் பந்தமியும் பாவி எந்த கெஞ்சிடும் கரத்தினை எந்த விதமும் தள்ளாமல் இறங்கிடும் ஐயனே அடைக்கலம் அடைக்கலமே ஏசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே வருவோரை எந்த விதமும் தள்ளே என்று சொன்ன வாக்கரில் எனக்கும் பங்கில்லையோ அன்புனது பக்கம் மதில் ஆயுதுண்ட கள்ளனுக்கு இன்று பரதி இருப்பாய் என்றுரை தயல்லவோ அடைக்கலம் அடைக்கலமே ஏசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே அடைக்கலம் அடைக்கலமே திடனத்தும் பலனத்தும் அடியுத்தலும் இடைக்கும் அடைக்கலம் அடைக்கலமே ஏசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே.
இன்று நாம் சிந்திக்க போகும் வேத பகுதி 2 கொரிந்தியர் 4:1-4.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தின் கருப்பொருள் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பதில் தேவன் அருளும் ஆறுதல் என்பதாகும். 1 ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை திட்டத்தில் தேவன் அருளும் ஆறுதலை பற்றியும், 2 பாவத்தில் விழுந்த விசுவாசிகளுக்கு தேவன் அருளும் ஆறுதல் பற்றியும், 3 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்துக்கு தேவன் அருளும் ஆறுதல் பற்றியும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பதில் தேவனருளும் ஆறுதலை பற்றி படிக்க இருக்கிறோம். இப்படியாக நாம் உயர உயர செல்வதை குறித்து நாம் பரவசம் அடைகிறோம். 2 கொரிந்தியர் 4:1.
இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை.
பவுலுக்கு தேவன் கொடுத்த புது உடன்படிக்கையின் ஊழியம் மாட்சிமையும் மகிமையும் நிறைந்த ஒன்றாகும். அது மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாண ஊழியத்தை காட்டிலும் மிக மேன்மையானது. இது தேவனுடைய சுத்த கிருபை என்பதை பவுல் நன்றாக உணர்ந்திருப்பதால் பல முறை வெளிப்படையாக கூறுகிறார். இது ஒரு மகிமையான ஊழியம். தேவன் நமக்கு தந்திருக்கும் சத்தியம் எந்த மனிதனுடைய மூளையிலிருந்தும் உதித்ததல்ல. மனிதனை மீட்கும் மகத்தான இந்த திட்டம் மனிதனிடத்திலிருந்து உண்டாக முடியாது. இந்த மகிமையான சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஊழியக்காரனாக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார் என்றால் அது அவருடைய சுத்த கிருபையே ஆகும். தேவன் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்து கொண்டோம். அவருடைய கிருபைக்கு அளவே கிடையாது. இந்த வானொலி ஊழியமும் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். வேதாகம கல்லூரியில் படிக்கும் போது உலகத்தில் காணப்படுகிற பல்வேறு மார்க்கங்களை பற்றிய ஒப்பு ஆராய்வு செய்கிறார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் பிற மார்க்கங்களுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசத்தை ஒரு வார்த்தையில் கூறிவிடலாம். எல்லா மார்க்கங்களும் செய் 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 என்றே கூறுகிறது. ஆனால் சுவிசேஷம் என்ன சொல்கிறது என்றால் செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்று கூறுகிறது. தேவன் எனக்காக ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டார் என்று சுவிசேஷம் கூறுகிறது. அதை விசுவாசிக்க வேண்டியதே நம்முடைய கடமை. நாம் அவரை நம்ப வேண்டும். விசுவாசத்தின் மூலமாகவே நாம் ஆண்டவரை கிட்டுச் சேர முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் கூறுகிறது. விசுவாசமே தேவனை கிட்டிச் சேர்வதற்கான வழி. இதற்கு மாறாக மற்ற மார்க்கங்கள் இதை செய் அதை செய் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். சில மார்க்கங்களிலே 4 காரியங்களை செய் என்றும், மற்ற சில மார்க்கங்களிலே 7 காரியங்களை செய்ய வேண்டும் என்றும், மற்றும் சில மார்க்கங்களிலே 10 காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருப்பதை ஒருவேளை காணலாம். சில மார்க்கங்கள் நம்பிக்கையை பற்றியும் கூறுகின்றன. ஆனால் அந்த நம்பிக்கை நாம் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்துக்கு ஒப்பான நம்பிக்கை அல்ல. அது 2000 முன் கிறிஸ்து பிறந்தார், அவர் மரித்தார் என்பது போன்ற வரலாற்று உண்மைகளை நம்புவதாகும். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். கிறிஸ்துவை பற்றிய வரலாற்று உண்மைகளை நம்புவது மாத்திரம் நம் ரட்சிப்பை தர முடியாது. அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்றும், நான் நீதிமானாக்கப்படுவதற்காக உயிர்த்தெழுந்தார் என்றும் விசுவாசிப்பதே ஒருவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியும். அவர் செய்து முடித்த ஒரு காரியத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். இதுவே கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் பிற மார்க்கங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பவுலப்போஸ்தலன் ஒரு காலத்தில் நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்துகிறவராக இருந்தார். நியாயப்பிரமாணம் நாம் ஏற்கனவே கூறியது போல இதை செய் அதை செய் என்று கூறுகிறது. பிலிப்பியர் 3:5-6 பவுல் கூறுவதை கேளுங்கள்.
நான் 8 விருத்த செய்தனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்னியமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன்.
பவுல் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதனால் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை உடையவராக இருந்தார். ஆனால் ஒரு நாளிலே தமஸ்கு செல்லும் வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தார். அப்போது பவுல் அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் கண்டுகொண்டார். ஆகவே பவுல் என்ன கூறுகிறார்? பிலிப்பியர் 3:9 நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாகிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக தன்னை காண வேண்டும் என்று கூறுகிறார். இப்போது அவர் நியாயப்பிரமாணத்தினால் வரும் நீதியை உடையவராக இல்லாமல் கிறிஸ்து இயேசுவினால் வரும் நீதியை உடையவராக காணப்படுகிறார். அது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு புதிய தொடக்கமாகும். அப்படிப்பட்ட புதிய தொடக்கம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவைப்படுகிறது. இன்று நமது தேவை தேவனுடைய கிருபை. தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். நாம் இரட்சிக்கப்படுவதற்காக தமது அளவற்ற கிருபையினால் ஒரு இரட்சகரை நமக்காக அனுப்பினார். அவர் நம்மை கிருபையின் அடிப்படையில் மீட்டுக் கொள்கிறார். இது எவ்வளவு அற்புதமான காரியம். 2
வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம்.
பவுல் இங்கு தன் ஊழியத்திலே எவ்வளவு உண்மையும் உத்தமமாக செயல்பட்டார் என்பதை எடுத்துக் கூறுகிறார். நாம் தேவனுடைய கிருபையால் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைக்கும் விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அந்த சுவிசேஷத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். நம்மிலே எந்த கபடும் காணப்படக்கூடாது. நம்முடைய ரட்சிப்பு அறிவு சார்ந்த காரியம் அல்ல. அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதால் நம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் புது வாழ்வாகும். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவரும் சுவிசேஷத்துக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும். வெட்கமான அந்தரங்கமான காரியங்களை வெறுத்து என்று கொடுக்கப்பட்டிருப்பது ஆங்கிலேய வேதாமத்திலே. அந்தரங்கத்தில் செய்யப்படும் நேர்மையற்ற காரியங்களை நாங்கள் வெறுத்து என்று கூறப்பட்டிருப்பதை காணலாம். வெட்கமான அந்தரங்க காரியங்கள் என்பது இரகசிய நோக்கம், விருப்பங்கள், செயல்கள் இவற்றை குறிக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரன் எல்லாவற்றிலேயும் வெளிப்படையாக இருப்பது அவசியம். எந்தவித இரகசிய நோக்கமும் அவனிடத்தில் காணப்படக்கூடாது. நாம் மாய்மாலம் உள்ளவர்களாகவும் உண்மையற்றவர்களாகவும் காணப்படக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் எந்தவித மாறுபாடும் இல்லாததாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இயேசு கிறிஸ்துவால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தந்திரமாக மக்களை ஏமாற்றுகிற வகையிலே எடுத்து கூறி தங்களை வளர்த்துக் கொள்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மலிவான பொருள் போன்று தெருவிலே கூவி விற்கும் மனிதனுக்கு ஒப்பானவர்கள் என்று ஒருவர் கூறுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பவர்களே, நீங்கள் எந்த நோக்கத்திற்காக பிரசங்கிக்கிறீர்கள்? ஆத்ம தாகம் உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். உண்மையிலேயே நாம் பிரசங்கிப்பதன் நோக்கம் ஆத்ம தாகம்தானா, அல்லது நாம் நாடுவது பணமா? நாம் ஒவ்வொருவரும் நம் இருதயத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும். 1 Cor 9:16 சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் கூறுகிறார். ஒரு மனிதன் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவன் கூறுவதெல்லாம் 100 உண்மையாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்கும் போது அவன் வேறு விதமாக காணப்படுகிறான். நாம் இவ்விதமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, என் நல் மனசாட்சி எனக்கு இல்லை என்றால் என்னை பிரசங்கிக்க அனுமதியாதேயும். நான் கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்படாவிட்டால் என்னை பிரசங்கிக்க அனுப்பாதேயும் என்று ஜெபிக்க வேண்டும். இந்த 2 காரியங்களும் நம்மில் காணப்படாவிட்டால் நாம் பிரசங்கிப்பது விருதா? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒரு மகிமையான காரியம். ஆனால் உண்மையற்றவனாக, அர்ப்பணிப்பு இல்லாதவனாக, கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் பூரணமாக நம்பாதவனாக நாம் கிறிஸ்துவை அறிவிப்போமானால் அது பயங்கரமான காரியமாகும். இந்த வசனம் பிரசங்கிப்பவர்களுக்கு மாத்திரமல்ல, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையாருக்கும் உரியதாகும். சபை அங்கத்தினர்களே, கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சியாக நாம் வாழ விரும்புகிறோமா? ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருக்கிறோம் அல்லது அதற்கு விரோதமாக இருக்கிறோம். பவுல் இதை கூறும்போது பிரசங்க மேடையில் இருப்பவரை பற்றி கூறவில்லை, பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர்களை பற்றியே கூறுகிறார். பிரசங்க மேடையில் இருப்பவர்களின் முக்கிய வேலை பிரசங்கத்தை கேட்பவர்களை ஊழியத்தில் ஈடுபட வைப்பதே ஆகும். ஊழியத்தை செய்ய அவர்களை தகுதிப்படுத்துவதே ஒரு பிரசங்கியின் வேலையாகும். ஒருவேளை நாம் ஒரு அற்புதமான ஊமையை கேட்டிருக்கலாம். அது என்னவென்றால், ஆடுகளே ஆடுகளை உண்டாக்குகின்றன, மேய்ப்பன் அவைகளை படைக்க முடியாது. இது ஒரு சிந்தனைக்கு ஏற்ற காரியம். ஆடுகளின் மேய்ப்பன் தன் மந்தையை காத்து கொள்கிறான். இன்றைய சூழ்நிலையில் ஆடுகளாகிய நாமே புதிய ஆடுகளை மந்தையில் சேர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எனவே ஆடுகளின் மேய்ப்பனாகிய ஊழியக்காரனுடைய பிரதானமான வேலை அவனுடைய ஆடுகளுக்கு தகுந்த பயிற்சியை அளிப்பது ஆகும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதில் நாம் பங்கு வகிக்கிறோமா? அதுவே ஆண்டவருக்கு சாட்சி கூறுவதாகும். நாம் பணம் சம்பாதிப்பதில் வல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் அதை சுவிசேஷ ஊழியத்துக்கு என்று செலவழிக்கிறோமா? ஒருவேளை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பல மணி நேரம் காத்திருந்து ஜெபிப்பவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் ஊழியக்காரருக்காக, மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? யாரும் அணுக முடியாத ஒரு குறிப்பிட்ட நபர் ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம். பிறர் அணுக முடியாத அந்த நபரை நாம் சந்திக்கலாம். நண்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு மேலான அனுபவம். தொடர்ந்து 3-4 வசனம் பாருங்கள்.
எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அது மறைப்பொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான்.
இந்த வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை பற்றி கூறும்போது தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த மகிமையான சுவிசேஷத்திற்கும் பலர் செவிசாய்ப்பதில்லை. அதற்கான காரணம் என்ன என்பதை பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்தில் விளக்குகிறார். மத்தேயு 13 அதிகாரத்தில் கூறப்பட்ட விதைக்கிறவனுடைய உவமையில், குற்றம் விதைகளில் அல்ல ஆனால் விதைக்கப்பட்ட நிலங்களில் தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வசனத்தை கேட்பவர்கள் விசுவாசியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்பதை இந்த யுகத்தின் தேவன் என்று குறிப்பிட்டிருந்தால் மிக சரியானதாக இருக்கும். சாத்தானை இந்த உலகத்தின் தேவன் என்று கூறுவது அத்தனை பொருத்தமாக இல்லை. இந்த உலகம் தேவனால் படைக்கப்பட்டது. இது மிகவும் அழகான உலகம். மனிதனின் பாவம் உலகத்தை கரைப்படுத்தினாலும் தேவன் படைத்த இந்த உலகம் இன்றும் அவருடையதாகவே இருக்கிறது. சாத்தான் இந்த யுகத்தின் தேவனாக இருக்கிறான். தேவனுக்கு ஒவ்வாத அனைத்து காரியங்களையும் நடத்துகிறவன் அவனே. அவன் சுவிசேஷத்தை விசுவாசிக்க கூடாதபடிக்கு மக்களின் மனதை குருடாக்குகிறான். பலர் இந்த சுவிசேஷத்தை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி கேட்டிருப்பீர்கள். அடிக்கடி அப்படி சொல்வார்கள். அவர்களுக்கு என்ன நடக்கிறது? சாத்தான் அவர்கள் இருதயத்தை குருடாக்கியிருக்கிறான். ஒளி பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் அந்த ஒளியை அவர்கள் கண்டுகொள்ள முடியவில்லை. இது மேற்கு விர்ஜீனியாவில் அமைந்துள்ள ஒரு சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தை நினைப்பூட்டுகிறது. அந்த சுரங்கத்தில் திடீரென்று ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது. பல இளைஞர்கள் அதற்குள் சிக்கிக் கொண்டார்கள். அவர்களை தேடும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. மின் விளக்கு இணைப்பு முதலாவது சரி செய்யப்பட்டது. அங்கு ஒரு மனிதன், ஏன் ஒரு விளக்காவது இருக்கக்கூடாதா என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் மற்றவர்கள் அங்கு ஏற்பட்ட வெடி விபத்தில் அவன் கூடாகிவிட்டான் என்பதை கண்டுகொண்டார்கள். இந்த சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று ஒருவன் சொல்லுவானால் அதற்கு காரணம் சாத்தான் அவன் கண்களை குருடாக்கி இருப்பதாகும். ஊழியர் ஒருவருக்கு அவருடைய ஊழிய பாதையில் ஒருவர், நீர் பிரசங்கிக்கும் சுவிசேஷம் உண்மை அல்லவென்றும் அதுபோல வேத புத்தகம் உண்மை அல்லவென்றும் எழுதியிருந்தார். அப்படிப்பட்ட கர்வமான கடிதத்தை அவர் பார்த்ததே கிடையாது. அதற்கு காரணம் என்ன என்று அவர் ஆராய்ந்து பார்த்தபோது, அவனுடைய வாழ்க்கையில் வேதத்தில் கடிந்து கொள்ளப்படும் அனைத்து பாவங்களும் குடிகொண்டிருப்பதை கண்டார். எனவே அவருடைய பிரச்சனை அவர் சுவிசேஷத்தை விசுவாசிப்பதற்கு சிறிதளவும் விரும்பவில்லை என்பதை காட்டியது. இன்று சமுதாயத்தில் அனைவருடைய நிலை அவ்வாறாகத்தான் இருக்கிறது. பிரச்சனை வேத புத்தகத்தில் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, பாவத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்போமா? நஷ்டம் உங்களுடையது. இன்றும் ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கலாம். இன்றும் மனம் இருந்தால் கிறிஸ்துவண்டை வரலாம். என்னால் கூடாது என்று கூறக்கூடாது. ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து, இயேசுவே, உம்மை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவத்தை நான் வெறுத்து விடுகிறேன் என்று எப்பொழுது கூறுகிறானோ அப்பொழுதே அவன் இரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். தேவனுடைய வார்த்தையே ஒளியாகும். நான் ஒளியை பார்க்க முடியவில்லை என்று நீ கூறுவதை விட, தேவனுக்கு முன்பாக உன் பாவங்களை அறிக்கை செய்தால் என்ன? அவ்வாறு செய்வதனால் கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசிப்பதில் எந்த கஷ்டமும் இருக்காது. சுவிசேஷம் மகிமையானது. ஏனென்றால் அது தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த மகிமையின் பிரகாசத்தை நாம் கண்டுகொள்ள முடியாதவாறு சாத்தான் நம் கண்களை குருடாக்குகிறானா? விழிப்புள்ளவர்களாக இருப்போம். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார்.
தொல்லை
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யோசுவா 23:10 பின்பாகம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.